ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रये अष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतस्य उत्तमश्लोके भक्तिर्भवदनिष्ठिकी। ஸ்ரீமத்பாகவதம் 1வது காண்டம் 8வது அத்தியாயம் பதம் 20 குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள். ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம் கதம் பஷ்யம் ஹே ஸ்திரியஹ. ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம் கதம் பஷ்யம் ஹே ஸ்திரியஹ. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஜெய். ஜடத்தையும் ஆன்மீகத்தையும் பகுத்தறிந்ததால் தூய்மை பெற்று முன்னேறியுள்ள ஆன்மீகிகள் மற்றும் மனக்கற்பனையாளர்கள் ஆகியோரின் இதயங்களில் பக்தி தொண்டை பற்றிய தெய்வீக விஞ்ஞானத்தை விருத்தி செய்வதற்காக தாங்களே வந்து அவதரித்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது பெண்களான எங்களால் எப்படி உங்களை பூர்ணமாக அறிய முடியும்? ஒருவரை மிகச்சிறந்த தத்துவ கற்பனையாளர்களும் பகவானை நெருங்க முடியாது. மிகச்சிறந்த தத்துவ கற்பனையாளர்களாலும் பகவானை நெருங்க முடியாது. பரம சத்தியமான பரமபுருஷர் பகவான் மிகச்சிறந்த தத்துவவாதியினுடைய சிந்தனா சக்தியின் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் என்று உபநிஷதங்களில் கூறப்பட்டுள்ளது. உயர்ந்த கல்வியாலோ மிகச்சிறந்த மூளையாலோ அவரை அறிய முடியாது. அவரது கருணையை பெற்றிருப்பால் மட்டுமே அவரை அறிய முடியும். மற்றவர்கள் பல்லாண்டு காலமாக அவரை பற்றி சிந்தனையில் ஈடுபட்டிருந்தாலும் அவரால் அவரை அறிய முடியாது. ஒன்றுமறியாத பெண்ணை போல் பாவனை செய்யும் குந்தி தேவியால் இதே உண்மை உறுதி செய்யப்படுகிறது. பொதுவாக பெண்களால் தத்துவவாதிகளைப் போல் கற்பனை செய்ய முடியாது. ஆனால் ஒரு விதத்தில் அவர்கள் பகவான் ஆசியை பெற்றவர்கள் அவர். ஏனெனில் பகவானின் உயர்விலும் அவரது உயர்ந்த சக்தியிலும் அவர்களுக்கு உடனே நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது. இதனால் அவர்களால் பகவானை மனப்பூர்வமாக வணங்க முடிகிறது. பகவான் மிகவும் கருணையுள்ளவர் என்பதால் அவர் சிறந்த தத்துவவாதிகளுக்கு விசேஷமாக அன்பு காட்டுவதோடு நின்று விடுவதில்லை. மனதின் நோக்கத்தை அவர் அறிவார். இக்காரணத்தினால்தான் எந்த சமய நிகழ்ச்சிகளிலும் பெண்களின் எண்ணிக்கை அதிகமாகவே உள்ளது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மத பிரிவிலும் ஆண்களை விட பெண்கள் அதிக ஆர்வம் காட்டுவதாக தெரிகிறது. பகவானின் அதிகாரத்தை ஏற்பதனும் எளிமையான சுபாவமும் மனப்பூர்வமற்ற சமயப்பற்றை விட அதிக நற்பயனை அளிக்கக்கூடியதாகும். ஓம் தத்தத். ஓம் அக்யாந்தி மிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகையா சத்வரூபம் மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோவீச்சம் சாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதீன் ஸ்வபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீ ரூபாம் சாகரஜாதம் சகனரகுநாதம் தான் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சகனலலிதா ஸ்ரீ விசாகம் ச நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமினி தினாமினே நமாச்சாரிய பாதானிதா குருபுதாயினி கௌரகதாமுதாய நகரகிராமதாரிணி நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமினி தினாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே குரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம் கதம் பஷ்யம்ஹே ஸ்திரியஹ. ஜடத்தையும் ஆன்மீகத்தையும் பகுத்தறிந்ததால் தூய்மை பெற்று முன்னேறியுள்ள ஆன்மீகிகள் மற்றும் மனக்கற்பனையாளர்கள் ஆகியோரின் இதயங்களில் பக்தி தொண்டை பற்றிய தெய்வீ விஞ்ஞானத்தை விருத்தி செய்வதற்காகவே தாங்களே வந்து அவதரிக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது பெண்களான எங்களால் எப்படி உங்களை பூர்ணமாக அறிய முடியும்? இந்த ஸ்லோகம் வந்து குந்தி மகாராணி ரொம்ப அற்புதமாக பிரார்த்தனை செய்கிறாங்க. குந்தி மகாராணி ரொம்ப ஒரு எளிமையான பணிவான ஒரு தூய்மையான வைஷ்ணவி, தூய்மையான பக்தியாக இருக்கிறதுனால அவங்க வந்து தன்னுடைய அடக்கத்தினால தன்னடக்கத்தினால இந்த பிரார்த்தனையில் அவங்க தன்னுடைய தூய்மையான பக்தியை வெளிப்படுத்துகிறாங்க. உண்மையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை அடையிறதுங்கிறது, பகவானை அடையிறதுங்கிறது தான் நம்முடைய லட்சியம். நம்ம மனித வாழ்க்கை லட்சியம் என்னென்னா பகவானை அடையிறது தான். ஆனால் எல்லோராலும் பகவானை சுலபமாக அடைய முடியுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரலாம். சில சமயங்களில் நமக்கு சந்தேகம் வரும், நம்ம எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அடையிறது, அவர் ரொம்ப உன்னதமான நிலையில் இருக்கார், அவர் முழு முதற் கடவுள் பகவான், நான் வந்து இந்த ஜட உலகத்தில் கட்டுண்ட நிலையில் துராத்மாவாக ரொம்ப கீழ்நிலையாக வாழ்ந்துட்டுருக்கேன், அப்போ என்ன மாதிரி உள்ளவங்களும் பகவானை அடைய முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழலாம். குந்தி தேவி ஒரு சாதாரண பெண் மாதிரி இந்த பிரார்த்தனையை செய்கிறாங்க. உண்மையில் அவங்க ரொம்ப பாக்கியம் செய்திருந்தாங்க. அவங்க கிருஷ்ணரோட அத்தைங்கிற உறவு முறையில் இருக்காங்க. அவங்க அது மட்டும் இல்லை, தன்னுடைய பிரார்த்தனைகளால் அவங்க கிருஷ்ணருக்கு மேலே எந்த அளவுக்கு அவங்க மேலே அவங்க கிருஷ்ணர் மேலே எந்த அளவுக்கு தூய்மையான பக்தி இருந்ததுன்னு தன்னுடைய பிரார்த்தனையில் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இங்க சொல்கிறாங்க, ததா பரமஹம்சானாம் முனினாம் அமலாத்மனாம். பரமஹம்சர்கள் முனிவர்கள். பரமஹம்சர்களுடைய விசேஷம் என்னென்னா அவங்க வந்து ஜட உலகத்துக்கும் ஜடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குங்கிறத தன்னுடைய ஞான அறிவு வளர்த்துக்கிறது ஞானத்தின் மூலமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஜட உலகம்னா என்ன, அது எப்படி துன்பம் இருந்தது, அந்த ஜட உலகத்தில் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, இந்த ஜட உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஆத்மீகம், ஆத்மானா என்ன, அந்த ஆத்மாக்கும் பகவானுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, ஆத்மாக்கும் பரமாத்மாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, ஆத்மாவுக்கும் ஜடத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, ஆத்மாவுக்கும் இந்த உடலுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, இப்படி வந்து இந்த உடலையும் ஆத்மாவையும் பிரித்து அறியக்கூடிய ஞானத்தை அவங்க வச்சிருக்காங்க பரமஹம்சர்கள். ஹம்சம் அப்படின்னா அன்னப்பறவை குறிக்கூடியது. அன்னப்பறவை வந்து பார்த்தோம்னா அது வந்து பாலோட தண்ணியை கலந்து கொடுத்தாலும் அது வந்து பாலை தனியாக தண்ணியை தனியாக பிரிச்சிடும். அந்த மாதிரி பரமஹம்சர்கள் தங்களுடைய முதிர்ந்த ஞானத்தினால அவங்களால ஜடத்தையும் ஆன்மீகத்தையும் பிரித்து பார்க்க முடியும். ஆனால் கூட எல்லா பரமஹம்சரும் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்றதில்ல. பொதுவாக சன்னியாசிகள விதவிதமான வகையில் இருக்காங்க. மாயாவாதி சன்னியாசிகள் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அருவாவாதிகள், நிர்விசேஷவாதிகள், சூன்யவாதிகள். மாயாவாதம்னா கிருஷ்ணருடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, கிருஷ்ணர் ஒரு ரூபம் இல்லாதவர் அரூபம் சொல்றவங்க, எல்லாமே சூன்யன்னு முடிகிறவங்க, இந்த மாதிரி உள்ள சன்னியாசிகளாக இருக்காங்க. எல்லா சன்னியாசிகளும் கிருஷ்ணரை முழுமுதற்கடலாம் ஏற்றுக்கொள்றதில்லை. அப்ப குந்திதேவியுடைய பாத்திரம் என்ன சொல்றாங்கன்னா, அப்பேற்பட்ட அந்த பரமஹம்சர் மத்தியில கூட நீங்க தோன்றி அவங்க இதயத்துல பக்தி தோண்ட விதைக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அதை வந்து நம்ம சைத்தன்ய மகாபிரபு டெய்லியில பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபு ஒரு காரணமற்ற கருணையினால அவர் இந்த உலகத்துல தோன்றி ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்தார். அவர் எங்கெல்லாம் போறாரோ, அவர் யாரெல்லாம் சந்திக்கிறாங்க, அவங்க எல்லாருமே வந்து பகவான் கிருஷ்ணர் மேல தூய்மையான அன்பை வளர்த்திருந்தாங்க. அவங்க யாரெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிறாங்களோ அவங்க வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவானை புனித நாமத்தை ஓதி அவங்களும் தூய்மையான வைஷ்ணவரான வைஷ்ணவ தத்துவங்களை ஏற்றுன்றாங்க. அப்படி சைத்தன்ய மகாபிரபு வாரணாசிங்கிற காசி அந்த காலத்தில் வந்து மாயாவாதத்துக்கு ரொம்ப விசேஷமான இடமா இருந்து, மாயாவாத சன்னியாசிகள் இருந்த இடம். இப்போ சைத்தன்ய மகாபிரபு அந்த வாரணாசியில் வந்து பிரகாசானந்த சரஸ்விங்கிற ஒரு மாயாவாதி சன்னியாசியை அவருடைய சிஷ்யர்களோடு சேர்த்து வைஷ்ணவத்துக்கு கொண்டு வர்றார். இதுதான் சைத்தன்யமாவுடைய காரணமற்ற கருணை. அப்போ பரமஹம்சர்கள் அவங்க இந்த உலக விஷயத்தில் ஆர்வம் காட்டுறதில்லை. அவங்க வேதாந்த சூத்திரத்தை படிக்கிறதுலையும் வேதங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுலையும் வேதங்களை தர்க்கம் செய்யறதுலையும் தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணுவாங்க. குறிப்பாக பரமஹம்சர்கள் சாதுக்கள் சன்னியாசிகள் இவங்களுடைய நிலையெல்லாம் என்னென்னா, அவங்க எப்பவுமே வந்து பிரம்மத்தை குறித்து தர்க்கம் பண்ணுவாங்க, சாஸ்திரங்களை குறித்து விசாரம் செய்வாங்க, இப்படி அவங்க வந்து மோட்சத்தை நோக்கி முன்னேறதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய எண்ணம் பிரம்மத்தோட கலக்கிறதுனோ இல்லை முக்தி அடைகிறதுனோங்கிறதா தான் இருக்கும். ஆனால் பகவானுடைய காரணமற்ற கருணினால அவங்களும் வந்து வைஷ்ணவத்தை எடுத்துன்றாங்க. இந்த ததா பரமஹம்சான, பரமஹம்சர்கள்னா அவங்கெல்லாம் வந்து எப்பவுமே ஜடத்திலிருந்து ஜட செயல்களிலிருந்து விடுபட்டவங்க, ஜட செயல்கள் விடுபட்டு அவங்க எப்பவுமே ஆத்மீயத்தில் ஆர்வம் உள்ளவங்க. அப்போ குந்திமாரன் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஜடப்பற்றுதல் இல்லாதவங்களுக்கு மேலே கருணை காமிக்கிறதுக்காக நீங்கள் இந்த உலகத்தில் தோன்றுறீங்கன்னு சொல்லி பரமஹம்சர், பரமஹம்சர்கள் ரொம்ப சுலபமாக உங்களை அணுகிற முடியும். பரமஹம்சர் மாதிரி சாதுக்கள், சாதுக்கள்லாம் ஏற்கனவே வந்து உலக விஷயத்திலிருந்து விடுபட்டதுனால, உலக விஷயத்தில் பற்றுதல் இல்லாததுனால அவங்களால ரொம்ப சுலபமா கிருஷ்ணரை அடைய முடியும், அணுக முடியும். அதா பரமஹம்சானா முனி நாம் அமலாத்மனா. முனி முனிவர்னா ரொம்ப வேகமா மனதை விட வேகமா பிரயாணம் செய்யக்கூடியவர். முனிவர்களா பாத்தீங்கன்னா மனதை விட ரொம்ப வேகமா பிரயாணம் செய்யக்கூடியவங்க. ததா பரமஹம்சானாம் முனினாம் அமலாத்மனாம். அந்த முனிவர்களுக்கும், முனிவர்ல கூட நிறைய முனிவர்கள் இருக்காங்க. அந்த முனிவர்களை வந்து பக்தி பாதி கொண்டு வரதுக்காகவும் பகவான் அவங்களுக்கு மத்தியில் தோன்றார், இந்த உலகத்தில் தோன்றார். அவங்களும் பகவானுடைய வேலைகளால் கவரப்படுறாங்க. முனிவர்கள், பரமஹம்சர்கள், அமலாத்மனா, அமல மலம்னா அழுக்கு, அமலம்னா அழுக்கு இல்லாது. அப்ப அவங்க வந்து பௌதிக விஷயங்களை திறந்து, புலன்பத்தை திறந்து அவங்க ஆன்மீகத்தில் முன்னேற்ற அடையணுங்கிறதுக்காக விரதங்களையும் தவங்களும் இருக்கும்போது அவங்க மனது சுத்தமாயிடும், அவங்க மனது வந்து தெளிந்த நீர்வடை மாதிரி ஆயிடும், அதில் வந்து எந்த விதமான அழுக்கும் இருக்காது. ஸோ இந்த இடத்துல அமல் ஆத்மா, ஆத்மாங்கிறது இந்த இடத்துல மனதை குறிக்கிறது. ஸோ மனதை குறிக்கிறதுனால அந்த பரமஹம்சர்கள் முனிவர்கள்லாம் எப்பவுமே வந்து அவங்க வந்து ஆத்மீக முன்னேற்றத்துக்காக, ஆன்மீக பாதையில் தன்னுணூறு பாதையில் முன்னேற்ற அடையணுங்கிறதுக்காக அவங்க வந்து உலக விஷயங்களை தொடர்ந்து அவங்க தனி ஒரு இடத்துல இருந்து மனதை புலங்களை கட்டுப்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில் கூட கிருஷ்ணர் அவங்களுடைய கருணை அவங்களுக்கு கொடுக்குறார். அதான் கிருஷ்ணருடைய காரணமற்ற கருணை. சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த உலகத்தில் வந்தப்போ பிரகாசானந்த சரஸ்வதி, சர்வோபம் பட்டாச்சாரியர், இந்த மாதிரி உள்ள சன்னியாசிகள், மாயாவாத சன்னியாசிகள், சாதுக்கள், எவ்வளோ பேரை வந்து சைத்தன்ய மகாபிரபு அவருடைய கருணையினால வைஷ்ணவத்துக்கு கொண்டு வந்தார். இதை வந்து குதிதேவி இந்த இடத்துல மேல்கோள் காமிக்கிறாங்க. அதே மாதிரி பிரம்ம சமீதியில் பிரம்மதேவர் என்ன பிரார்த்தனை செய்கிறாருன்னா, பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சந்திரகம்யோ வாயோ ரதாபி மனசோர் முனிப்புங்கவானா கோவிந்தம் ஆதி புருஷம். பந்தாஸ்து கோடி, கோடிக்கணக்கான யுகங்களா வந்து ஒரு முனிவர் மனக்கற்பனை பண்ணிட்டே போலாம். பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சந்திரகம் யோ வாயோ ரதாபி மனசோர் முனிப்புங்கவானம், காற்றை விட வேகமா ஒரு கற்பனை பண்ணலாம். அப்படி கற்பனை பண்ணா கூட ஒரு முனிவரால பகவானுடைய அச்சிந்திய சக்தியை புரிஞ்சுக்க முடியாது. பகவானுடைய செயல்கள், அவருடைய லீலைகள், அவர் எப்படி இந்த உலகத்தில் தோன்றார், அவர் என்னென்ன அற்புதங்களை செய்கிறார், இதெல்லாம் வந்து முனிவர்களாலெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அப்போ யார் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? முனிவர்கள், பரமஹம்சர்கள்லாம் நிறைய கற்பனை பண்ணலாம், மனக்கற்பனை பண்ணலாம், உட்காந்து தங்களுடைய தத்துவங்களால், சாஸ்திரங்களால் பகவான் அறிஞ்சிக்க முயற்சிக்கலாம். அப்படியெல்லாம் முடியாது, அப்படியெல்லாம் பகவானை புரிஞ்சிக்க முடியாது. எப்படி பகவானை தெரிஞ்சிக்க முடியும்னா, அவருடைய கருணையினால். பகவானுடைய கருணை இருந்தால் தான் தெரிஞ்சிக்க முடியும். உதாரணத்துக்கு சர்வம் பட்டாச்சாரியர் வந்து ஒரு பெரிய மாயாவாதி, மிகப்பெரிய மாயாவாதி. பட்டாச்சாரியர்னா பெரிய ஸ்காலர், அவர் பண்டிதர், அவருக்கு எல்லா சாஸ்திரம், நாலு வேதம் தெரியும், நாலு வேதங்கள், புராணங்கள், உபதேசங்கள்லாம் தெரியும். ஆனால் அவருக்கு வந்து பகவானுடைய பக்தி தொண்டை ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவர் வறட்சி தத்துவம் தான் படிச்சிருந்தார், மாயாவாதம் தான் அந்த படிச்சிருந்தார். அப்போ சர்வம் பட்டாச்சாரியருடைய உறவினர் கோபிநாத ஆச்சாரியன்றவர், அவர் சைத்தன்யம் அப்படியே சகாக்கள் ஒருத்தர். கோபிநாத ஆச்சாரியர் அவருக்கும் சர்வம் பட்டாச்சாரியும் அடிக்கடி வாதம் ஏற்படும். அப்ப என்னாடுன்னா, அவர் சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற்கடலாம் ஏற்றுக்க மாட்டார். சர்வம் பட்டாச்சாரியர் வந்து சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற்கடலாம் ஏற்றுக்க மாட்டார். ஆனா கோபிநாத ஆச்சாரியர் நிறைய சாஸ்திரங்களுக்கு உதாரணம் கொடுப்பார். அப்ப கூட சர்வம் பட்டாச்சாரியால புரிஞ்சுக்க முடியாது. அப்ப கோபிநாத ஆச்சாரியர் சொல்லுவார், உங்களால எல்லாம் சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற்கடல் புரிஞ்சுக்க முடியாது, அவருடைய கருணை இருந்தால் தான் உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோபத்தில் போயிடுவார். அது உண்மைதான், சைத்தன்யாவுக்கு கருணையினால தான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. சர்வம் பட்டாச்சாரியனால அவர் முழுமுதல் கடவுள், இல்லாட்டி சர்வம் பட்டாச்சாரியனால புரிஞ்சுக்கவே முடியாது. அதே மாதிரி சைத்தன்ய மாப்பு சந்திக்கிறதுக்கு முன்னாடி சர்வம் பட்டாச்சாரியர் வந்து ராமானந்த ராய்ங்கிற பக்தரை சந்திப்பார். ராமானந்த ராயரும் சைத்தன்ய மாப்பைய நெருக்கமான ஒரு சகாக்களை ஒருத்தார். ராமானந்த ராயர் பக்தி தொண்டு கொடுத்து நிறைய விஷயங்களை சர்வம் பட்டாச்சாரியர் சொல்லுவார். ஆனால் சர்வம் பட்டாச்சாரியர் ஒரு மாயாவாதியா இருந்ததுனால அவர் ராமானந்தர் கேலி தான் பண்ணுவார். பக்தி தொண்டு என்ன, பக்தி தொண்டுனா என்ன, ஒரு பக்தனுடைய உன்னதமான நிலை என்னது, பகவானுக்கு பக்தனுக்கு எந்த அளவுக்கு ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்குங்கிறத சர்வம் பட்டாச்சாரியனால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா சைத்தன்யமா அப்படி கருணை கிடைச்ச உடனே சர்வம் பட்டாச்சாரியர் அப்பதான் புரிஞ்சுக்கிறார், ராமானந்த ராயர் எந்த அளவுக்கு உயர்ந்த பக்தர். ராமானந்த ராயரை வந்து இவ்வளவு நாள் அவருக்கு நான் விளையாட்டு பேசி அவரை கேலி பண்ணியிருக்கேன், அவருக்கு தர்க்கம் பண்ணியிருக்கேன், ஆனா சைத்தன்யமா அப்படி கருணினால்தான் எனக்கு புரியுது பக்தி தொண்டு எவ்வளவு உன்னதமானது, பக்தர்கள் எவ்வளவு உன்னதமானவங்க, பகவானுக்கு பக்தனுக்கு எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் இருக்கு அப்படிங்கிறத அப்பதான் சர்வம் பட்டாச்சாரியர் புரிஞ்சுக்கிறார். அப்போ சர்வம் பட்டாச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வரும்போது என்ன வேண்டுகோள் வைப்பார்னா, நீங்கள் கட்டாயம் ராமானந்தராயரை சந்திக்கணும், அவர் பிறவியில் ஒரு சூதரன் சொல்லி அவர் நிராகரிச்சிடாதீங்க, அவர் நீங்கள் சந்திக்க வேண்டிய உங்களுக்கு நீங்கள் சந்திக்கிறது தகுந்த ஆளவர், அவர் கிருஷ்ணர் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கார், தூய்மையான பக்தி வச்சிருக்கார் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சர்வம் பட்டாச்சாரியர் சொல்லுவார். அப்போ எந்த அளவுக்கு சைத்தன்ய மகாபிரபு கருணினால சர்வம் பட்டாச்சாரியர் வந்து கிருஷ்ண பக்திக்கிலோ கிருஷ்ண பக்தி உறுதியாக எடுத்துட்டு. அந்த மாதிரி மாயாவாதிகள் பரமஹம்சர்கள் முனிவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட கருணை கொடுக்கறதுக்காக கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்தில் தோன்றார் அப்படின்னு குந்தி மகாராணி பிரார்த்தனிக்கிறாங்க. இதே தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரலாத் மகாராஜன் சொல்றார். பிரலாத் மகாராஜன் என்ன சொல்றாருன்னா, பகவானுடைய கருணை இல்லாமல் அவரை புரிஞ்சிக்க முடியாதுங்கிறார். கொஞ்சம் ஒரு சின்ன கருணை இருந்தால் போதுமா, பகவானுடைய கருணை ஒரு துளி இருந்தால் போதும், துளி கருணை இருந்ததுன்னா புரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு. அப்புறம் குந்தி தேவி என்ன சொல்றாங்க இந்த ஸ்லோகத்தில், முதல் வரியில வந்து பரமஹம்சரும் சாதுக்களும் முனிவர்களும் தான் உங்களை அவங்கள அவங்க வந்து எப்பவுமே தூய்மையா வச்சிருக்காங்க, அவங்க மனசை அவங்க மனசை எப்பவுமே தூய்மையா வச்சிருக்கிறதுனால அவங்க ஆத்மீய பாதையில் இருக்கிறதுனால நீங்க அவங்களுக்கு உங்க கருணையை கொடுக்கறதுக்காக நீங்க தோன்றீங்க. ரெண்டாவது வரியில் என்ன சொல்றாங்க, அப்படி அவங்கெல்லாம் அவங்களை அணுகிறதுக்கு அருகதை இருக்கு, முனிவர்கள் சாதுக்கள் பரமஹம்சர்கள்லாம் எப்பவுமே ஆன்மீக பாதையில் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் உங்களை எளிமையாக அணுகிடலாம் உங்களுடைய காரணமற்ற கருணினால. ஆனால் நான் வந்து ஒரு பெண், இந்த மாதிரி ஒரு பெண்களால் எப்படி உங்களை அணுக முடியும். சதா பரமஹம்சானா முனினா மமலாத்மனா பக்தியோக விதான அர்த்தம் கதம் பசியம் ஹமே ஸ்திரியாக. நீங்கள் பக்தி தோண்டு கொடுக்கறதுக்காகவே, பக்தி யோகத்தை கொடுக்கறதுக்காகவே அவங்க மத்தியில் நீங்கள் தோன்றுறீங்க. ஆனால் என்ன மாதிரி ஒரு பெண்ணால் எப்படி உங்களை அணுக முடியும் அப்படின்னு குந்தி தேவி ரொம்ப தாழ்மையாக பணிவாக தன்னுடைய பிரார்த்தனை சமர்ப்பிக்கணும். அப்போ சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பெண்களுடைய உடல் வந்து ஆன்மீகத்துக்கு அவ்வளோ உகந்ததில்லை, ஆன்மீகத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய முடியாது ஒரு பெண்ணுடைய உடலில் இருக்கக்கூடியவங்க. ஏன்னா எப்பவுமே பெண்களுக்கு வந்து ஆண்களோட பெண்களுடைய மனது வந்து அவ்வளோவா ஒருநிலைப்படாது, அவங்க வந்து இயல்பாகவே அவங்க வந்து புலன்பு அனுபவிக்கும்னு நினைப்பேன் ஒன்று, அவங்களை இயல்பு மனதை வந்து புலன்பத்தை நோக்கி ஓட்டும். ரெண்டாவது அவங்களுக்கு வந்து அவ்வளோவா ஞாபகம் எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது, அவங்க மனது வந்து அவ்வளோ ஒருநிலைப்படாது, அவங்களால எந்த விஷயத்தையும் தொடர்ந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்புறம் அவங்க எளிதில் பலவீனமாகக்கூடியவங்க, எளிதில் பலவீனமாகக்கூடியவங்க. இந்த மாதிரி பெண்கள்கிட்ட சில அவங்களுடைய ஆக்சுவலி பெண்கள்கிட்டன்னு குறைஞ்சு சொல்ல முடியாது, அவங்களுடைய அந்த அமைப்பு அந்த படைப்பில் பெண்கள்னா இப்படி தான் இருப்பாங்கங்கிறது அந்த அவங்களுடைய நேச்சர், ஒரு பெண்ணுடைய இயல்பு எப்படி இருக்குங்கிறது சாணக்க பண்டிதர் போன்ற ஆச்சாரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. சாணக்க பண்டிதர் உபநிஷதங்களில் புராணங்களில் வேதங்களில் இதெல்லாம் ஒரு பெண் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய செயல் எப்படி இருக்கும், அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு பெண் இயல்பான ஒரு பெண் வந்து அவ்வளோ புத்திசாலியாக கருதப்படுறதில்லை, அவனால் எவ்வளோ ஞாபகம் சக்தி. ஒரு ஆணுடைய உடல்லேருந்து ஆன்மீக முன்னேற்றம் அடைகிறதுக்கும் ஒரு பெண்ணுடைய உடல்லேருந்து ஆன்மீக முன்னேற்றம் அடைய நிறைய வித்தியாசம், அவ்வளோ எளிமையாக ஒரு பெண்ணுடைய உடல்லேருந்து ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியாது. அதே மாதிரி அவ்வளோ ஞாபக சக்தியும் அவங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு ஆண் வந்து பிரம்மச்சாரிய விரதம் தனிச்சு அவர் சன்னியாசம் எடுத்துகிட்டு அவன் துறவர வாழ்க்கையில் போகிறதுக்கு அவனுக்கு அனுமதி இருக்கு. ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாத்தையும் துறக்கிறதுக்கோ இல்லை சன்னியாசம் எடுத்துக்கிறதுக்கோ அனுமதி கிடையாது சாஸ்திரத்துக்கு. பெண் எப்பவுமே வந்து இல்லற வாழ்க்கையிலிருந்து கணவனுக்கு சேவை பண்ணி குழந்தைகளை பராமரித்து பெரியவங்களுக்கு சேவை பண்ணி அப்படி தான் அவங்க வைகுண்ட அடையிறதுக்கு பகவான்கிட்ட போகிறதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. அப்போ இல்லற வாழ்க்கையில் வரும்போது அந்த பெண்ணுக்கு மேலும் பற்றுதல் தான் ஆகும் குழந்தைகள் மேலேயும் கணவன் மேலேயும். பின்னாடி வர ஸ்லோகத்தில் குந்தி பிரார்த்தனை செய்வாங்க, எனக்கு வந்து என்னுடைய குடும்பத்து மேலேயே பற்றுதல் இருக்குது, பாண்டுவுடைய குடும்பத்து மேலே பட்டதில். ஒரு பெண் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு குடும்பத்து மேலே தான் பட்டதில், ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் பிறந்த குடும்பத்து மேலே தான் பட்டதில் இருக்கு. ஆனால் ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த குடும்பத்து மேலே பட்டதில் இருக்கும், கல்யாணம் பண்ணி போனால் அந்த குடும்பத்து மேலே பட்டதில் ஆயிடும். அப்போ என்ன அந்த பட்டதில் வந்து இன்னும் வலுவாயிடும். அது மாதிரி பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்தில் குந்திதேவி பிரார்த்தனை பண்ணுவாங்க, அந்த பட்டதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, எனக்கு வந்து ரெண்டு குடும்பத்து மேலே பட்டதில் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க கிருஷ்ணா, பட்டதில் எனக்கு வேண்டாம். ஏன்னா எப்போ நம்ம வந்து பௌதிக உலகத்தில் பற்றுதல் வைக்கிறோமோ அப்போ நம்ம ஆன்மீகத்தில் அது பெரிய தடங்களாயிடும். அதை குந்தி தேவி நல்லா அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால தான் குந்தி தேவி சாதாரண பெண் கிடையாது, குந்தி தேவி நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. எப்போ நம்ம வந்து பௌதிக உலகத்தில் பற்றுதல் வச்சுக்கிறோமோ அப்போ நம்ம பக்தி தோன்றில் முன்னேற்றம் அடைய முடியாது. அதனால தான் ஒரு பெண்ணுடைய உடலில் வந்து பார்த்தீங்கன்னா பற்றுதல் ஜாஸ்தியாகும், குழந்தைகள் மேலே வீடு சொத்து இது மாதிரிலாம் நிறைய பற்றுதல் ஜாஸ்தியாகும். ஆனால் பொருளூரில் பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி உள்ள பெண்கள் கூட கிருஷ்ணருடைய கருணையினால சீக்கிரமாவே அவங்க பக்தி தொண்டு முன்னேற்ற அடைய முடியுமா? பகவானால் ஆசீர்வதிக்கப்படுறாங்க பெண்கள். ஆண்கள் வந்து கடினமா முயற்சி பண்ணி தான் பக்தி தொண்டு முன்னேற்ற அடையணும், ஆனா பெண்கள் வந்து சீக்கிரமாக பக்தி தொண்டு முன்னேற்ற அடைய முடியுமா? அதுக்கு என்ன ப்ரோபா உதாரணம் சொல்றாருன்னா, எந்த மதமாக இருந்தாலும் பாருங்க, ஆண்களோட பெண்கள் தான் ஆன்மீக விஷயத்துக்கு அதிகமாக வருவாங்க. சர்ச் ஆகட்டும், இல்லை மசூதி ஆகட்டும், இல்லை முஸ்லீம்களுடைய பண்டிகை ஆகட்டும், இல்லை இந்துக்களோட பண்டிகை ஆகட்டும், இந்துக்களோட கோயில் ஆகட்டும், எல்லா இதுலையும் பார்க்கும்போது என்ன ஆகிடும், ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக ஆன்மீகத்தில் வராங்க. காரணம் என்னென்னா, அவங்க எளிமையாக எடுத்துக்குவாங்க. கிறிஸ்தவர்கிட்ட எளிமையாக சரணடைஞ்சு அவங்க என்ன சொல்கிற ப்ரோப்பா ரொம்ப அழகாக சொல்கிற பாருங்க, ஒரு விதத்தில் அவர்கள் பகவானின் ஆசியை பெற்றவர்களாவர். ஏனெனில் பகவானின் உயர்விலும் அவரது உயர்ந்த சக்தியிலும் அவருக்கு உடனே நம்பிக்கை ஏற்பட்டது. பெண்களுக்கு வந்து சீக்கிரமா இது மேலே நம்பிக்கை வச்சிருவாங்க. அப்போ அந்த நேச்சர் அந்த அந்த அவங்க இயல்பு என்னதுன்னா, இது மேலே உடனே நம்பிக்கை வச்சிருவாங்க, அதை ஏற்றுக்குவாங்க. அப்போ அவங்களுடைய அது வந்து பகவானுடைய ஆசீர்வாதம், பகவானுடைய கருணை. எப்படின்னா, அவங்க கோயிலுக்கு வந்தோடனே சீக்கிரமாவே கிருஷ்ணர் மேலே அன்பு வளர்த்துக்குவாங்க, கிருஷ்ணர் மேலே அன்பு வளர்த்துக்குவாங்க, கிருஷ்ணரை நம்புவாங்க, கிருஷ்ணர் மேலே பக்தி பண்ணுவாங்க. பகவான் மிகவும் கருணை உள்ளவர் என்பதால் அவர் சிறந்த தத்துவவாதிகளுக்கு விசேஷ அன்பு காட்டுவதோடு நின்று விடுவதில்லை. மனதின் நோக்கத்தை அவர் அறிவார். இக்காரணத்தினால்தான் எந்த சமய நிகழ்ச்சியிலும் பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மதப்பிரிவிலும் ஆண்களை விட பெண்கள் அதிகாரம் காட்டுவதாக தெரிகிறது. பகவானின் அதிகாரத்தை ஏற்பதனும் எளிமையான சுபாவம். பெண்கள் ரொம்ப எளிமையானவங்க. அவங்க வந்து ரொம்ப பெரிய அளவில் சாஸ்திரம்லாம் படிக்கிறதோ இல்லை அதை குறித்து தர்க்கம் பண்றதோ அந்த அளவுக்குலாம் அவங்களால முடியாது. ஆனால் ரொம்ப எளிமையா இருப்பாங்க, சொன்னா செய்வாங்க, சொல்லி கொடுத்தா செய்வாங்க. அப்புறம் மனப்பூர்வமற்ற சமயப்பற்று. இப்போ சில பேர் இஷ்டமே இல்லாமல் மத கொள்கையை பின்பற்றுறாங்கன்னு வைங்களேன், அதை விட என்ன உயர்ந்தது சொல்றாரு, அதை விட பற்றளிக்க பயனளிக்கக்கூடியது எளிமையான சுபாவம். சும்மா பேருக்கு ஒரு மதவாதியாக தன்னை காமிச்சிக்கிறத விட, நான் இந்த மதத்தில் இருக்கேன், இந்த சமயத்தை பின்பற்றேன்னு காமிக்கிறத விட, ரொம்ப எளிமையான சுபாவத்தினால கிருஷ்ணரை ஏற்றுக்குவாங்க பெண்கள். அப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவன் சீக்கிரமாகவே பகவானுடைய கருணை அடையும். அது சம்பந்தமாக நிறைய பெண்கள் வந்து நம்ம புராணங்களில் பார்க்கலாம். திரௌபதி, குந்தி தேவி, காந்தாரி, அப்புறம் விதுருடைய மனைவி, அப்புறம் வேற யாரெல்லாம் இருக்காங்க, தேவகி, இவங்க எல்லாருமே வந்து கிருஷ்ணர் கூட அவ்வளோ உறவு வச்சுருந்தாங்க. தேவகி, யசோதாவுக்கும் கிருஷ்ணர், அவங்க பெண்கள் தான். கோபர்கள், கோபி, விருந்தாவனத்தில் கோபிகள்லாம் பெண்கள் தான். என்ன தெரியும் அவங்களுக்கு, சாஸ்திரம் தெரியாது, இதிகாச புராணம்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்க வந்து பெரிய பண்டிதர்கள் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்பு இருந்து இல்லையா. கோபியில் எங்காவது நம்ம கேட்டிருக்கோம், நாலு வேதம் படிச்சிருக்காங்க, எங்காவது ஆன்மீக விஷயங்கள் தர்க்கம் பண்ணியிருக்காங்க எல்லாம் படிச்சிருக்கோமா? கிடையாது. சில சமயங்களில் உத்தவர் வந்து கோபிகள்கிட்ட வாதம் செய்வார் கிருஷ்ணர் கடவுள்னு. அவங்களும் சொன்ன கிருஷ்ணர்னு பகவான் கிடையாது, அவங்க எங்கோ இதில் ஆயர்குலத்தில் ஒரு கோபர் அப்படிதான் அவங்க. அப்படி எளிமையான பக்தியினாலும் எளிமையான சுபாவத்தினாலும் அவங்க கிருஷ்ணரை கவர்றாங்க. அப்போ நம்ம படிக்கிற சாஸ்திரத்தினாலேயோ இல்லை நம்முடைய தர்க்கத்தினாலேயோ இல்லை நம்முடைய கற்பனையினாலேயோ பகவானை கவர முடியாது. எளிமையான சுபாவத்தினால தான், அதாவது சிம்பிளிசிட்டின்னு சொல்லுவாங்க, எளிமையான சுபாவத்தினால தான் பகவானை கவர முடியும். அப்படி தான் இந்த கோபர்கள், கோபிகள், திரௌபதி, குந்தி தேவி இவங்க எல்லாருமே கிருஷ்ணர் மேலே எளிமையாக பக்தி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணோட லீலையில் இன்னொரு இடத்துல வந்து யஜ்ஞ பத்னின்னு சொல்லுவாங்க. யஜ்ஞ பத்னிங்கிறவங்க நீங்கள் கிருஷ்ண புக்கில் படிச்சிங்கன்னா பார்க்கலாம், பாகவதத்தில் வருது 10வது காண்டத்தில். ஒரு சமயம் கிருஷ்ணர் பலராமரும் தன்னுடைய நண்பர்களோட கோவர்த்தன மலைக்கு போவாங்க. அப்போ பக்கத்தில் பிராமணர்லாம் யாகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, யஜ்ஞம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்லுவார், அவங்ககிட்ட போய் கிருஷ்ணர் பலராமர் இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கு பசிக்குது, கொஞ்சம் பிரசாதம் கேட்டாங்கன்னு சொல்லி கேளுங்க சொல்லி அனுப்பிச்சுருவார். அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நாங்கள்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்கோம், இப்போல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவோம், வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படி சொல்லுவாங்க, தரமாட்டாங்க. அப்போ அவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, இந்த கோபர்கள்லாம் கிருஷ்ணட்டையும் பலராமட்டையும், கிருஷ்ணா நீங்கள் சொன்னீங்க பலராமர் சொன்னால் நாங்கள் போய் கேட்டோம் பிரசாதம், அவங்க உண்மை தரமாட்டேன்ட்டாங்க. பாருங்க, கிருஷ்ணரே வந்து அவங்க யாகம் பண்ணுறது எதுக்காக, யாகம் பண்ணுறது இந்த முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்துறது தான். அந்த முழுமுதற் கடவுளே நேரமாக வந்து நேராக வந்து பிரசாதம் கேட்குறார். யாகத்தில் வந்து போடக்கூடிய இதெல்லாம் வந்து கிறிஸ்தருக்கு தான். அந்த பகவான் நேரில் வந்து கேட்கறது அவங்களால புரிஞ்சுக்க முடியல. காரணம் என்னது, அவங்க அந்த வைதிக நியமத்தில் வந்து கவனமாக இருந்தாங்களே தவிர கிறிஸ்தர் அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அதே சமயம் அவங்க கிறிஸ்தர் என்ன சொல்வார், அப்போ அவங்க பக்கத்துலேயே அவங்க மனைவிகள்லாம் இருப்பாங்க யஜ்ஞ பத்னி, அவங்ககிட்ட போய் சொல்லுங்க கிறிஸ்தர் பலராமர் வந்திருக்காங்க, அவங்க பிரசாதம் கேட்டாங்க, அவங்களாம் உடனே வந்துடுவாங்க. யஜ்ஞ பத்னிஸ் எல்லாம் அந்த பிராமணுடைய மனைவிகள்லாம் நிறைய உணவு பண்டங்கள்லாம் எடுத்துட்டு கிருஷ்ணர் பலராமன் கோபருக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, கொடுத்துட்டாங்க போக மாட்டேன்றாங்க, நாங்கள் உங்க கூட தான் இருப்போம், எங்களுக்கு போக பிடிக்கல, நாங்கள் எப்போ உங்க கூட இருந்துக்கிறோம், ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கிருஷ்ணர் மேல அன்பு இருக்கு. இந்த மாதிரி கிருஷ்ணர் மேல தூய்மையான அன்பை யாருனாலும் வளர்த்துக்க முடியும், யாருனாலும் கிருஷ்ணர் அடைய முடியும். அதுவும் பகவத்கீதையில கிருஷ்ணர் உறுதி செய்யறாரு. மாம்கி பார்த்த பாசித்திய ஏ பீசு பாப்பயோனையா ஸ்ரீயோ வயச சதாசூத்ராத்திய பி ஆந்தி பராம்கதி. மாம்கி பார்த்த பாசித்திய, என்னை யார் வேணாலும் சரணடையலாம், என்னை யார் வேணாலும் அடைக்கலும் புகழலாம், யார் வேணாலும் கிருஷ்ணர் அடைக்கலும் புகழலாம். மாம்கி பார்த்த பாசித்திய ஏ அபீசு பாப்பயோனி, பாப்பயோனின்னு ரொம்ப பாவ வாழ்க்கை வாழ்றவங்க, ரொம்ப கீழ்த்தரமா வாழ்றவங்க. ஸ்திரீ அப்படின்னா பெண்கள், கீழ்குளத்தில் பிறக்கிறவங்க, பெண்கள், வைசியர்கள், வியாபாரம் செய்யறவங்க, சூதரர்கள், யார் வேணா அடையலாம்னு சொல்றாரு. பிராமணர்கள் மட்டும்தான் அடைய முடியும், பண்டிதர்கள் மட்டும்தான் அடைய முடியும், வேத மந்திரங்களா தெரிஞ்சதால் அடைய முடியும், அப்படி கிருஷ்ணர் சொல்றது. யார் வேணா கிருஷ்ணர் அடையலாம், அது பெண்களா இருந்தாலும் சரி, ஈழகுலத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, சூதர்களா இருந்தாலும் சரி, வியாபாரிகளா இருந்தாலும் சரி, அது கிருஷ்ணர் சொல்ல மட்டும் செய்யல, அதை லீலையில பண்ணி காமிச்சிருக்காரு இல்லையா. இப்ப எவ்வளவு வைஷ்ணவிகள், வைஷ்ணவிகள் திரௌபதி குந்தி தேவி எல்லாம் வைஷ்ணவிகள், அவங்களாம் கிருஷ்ணர் மேல தூய்மையான அன்பு வச்சிருந்தாங்க, கிருஷ்ணர் அவங்க ஏத்துக்கிட்டாங்க, அவங்க பக்தி ஏத்துக்கிறாங்க, அதனால கிருஷ்ணர் அவங்க அன்பு பரிமாற்றம் பண்றாரு இல்லையா. குந்தியோட பக்தி ஏத்துக்கிறதால அவங்க அத்தையா ஏத்துட்டு இருக்காரு இல்லையா. கோபிகள் கூட லீலை பண்றார், அதே மாதிரி யஜ்ய பத்னிகள் கூட லீலை பண்றார். அப்ப அவங்க பெண்கள் நீங்கள் என்ன அடைய முடியாது அப்படின்னு சொல்ல, அதான் கிருஷ்ணருடைய காரணம் மற்ற கருணை. கிருஷ்ணருடைய கருணையினால அவங்களும், கிருஷ்ணோட ஆசீர்வாதத்தினால அவங்களும் கிருஷ்ணர் அடையலாம். இந்த மாதிரி பெண்கள், வியாபாரிகள், சூதரர்கள், இழிக்குளத்தில் பிறந்தவங்க யாருனாலும் என்னை அடையலாம்னு சொல்றாங்க. அதனால பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடையிறதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்லோகத்திலிருந்து எளிமையான பக்தி, நம்ம எந்த விதமான அகங்காரம் எல்லாம் இல்லாமல் எளிமையான பக்தி தொண்டு பண்ணால் அது வந்து கிருஷ்ணரை சந்தோஷப்படுது. எளிமையான பக்தி தொண்டு தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்தோஷப்படுது. அதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லிதார், எந்த விதமான பொய்யா எல்லா விதமான பொய்யாங்காரத்தையும் தவிர்த்து ஒருத்தர் மரத்தை விட பொறுமையாக பிள்ளை விட பணிவார்ந்து பவானி நாமத்தை சொல்லு. தின்னாதபீசுனீச்சேன தரோரவி சகிஷ்ணா அமானேனாமானதேன கீர்த்தனிய சதாகரி. எப்போ எப்போ ஒருத்தனால தொடர்ந்து கீர்த்தனை பண்ண முடியும்னா, தொடர்ந்து ஹரியோட நாமத்தை சொல்ல முடியும்னா, மரத்தோட பொறுமையாக புள்ளையோட பணிவாக மற்றவர்களுக்கு எல்லா மரியாதையும் கொடுத்துக்கணும். அப்போ தான் ஒருத்தனால ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்க முடியும், இல்லாட்டி முடியும். அதனால எளிமையான பக்தி இருந்தால் தான் பகவான் அடைய முடியும். இப்போ குந்தி தேவி ஒரு சாதாரண பெண் இல்லை, அவங்க ஒரு தூய்மையான வைஷ்ணவி. அவங்க வந்து தன்னுடைய பணிவுனால கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாங்க, கிருஷ்ணா உங்களை வந்து பரமஹம்சர்கள் முனிவர்கள்லாம் அவங்க தவம் பண்ணுறதுனால நீங்கள் அவங்களுக்கு மத்தியில் பக்தி தொண்டு கொடுக்குறதா தோன்றியிருக்கீங்க, ஆனால் என்ன மாதிரி ஒரு பெண் எப்படி உங்களை புரிஞ்சிக்க முடியும், நானே ஒரு பெண் என்னால் உங்களை புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையான பிரார்த்தனை வந்து குந்திதேவி இந்த ஸ்லோகத்தில் சந்திக்கிறார். ஜாய கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய் ஸ்ரீ குந்தி மகாராணி கி ஸ்ரீல பிரபுபாத் கி.